மேலும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும், நம் அனைவருக்கும் இந்த நாளிலே சிலுவையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளில் கூட அன்புமாக உணர்வு சேர்ந்திருப்பதன் நோக்கம் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய அன்பின் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறும் ஒரு ராபோஜன நாளில் நம்ம இன்றைக்கு அவனையும் நினைக்கிறோம். இதை பற்றி அநேக சத்தியங்கள் மற்றும் பாடல்கள் கடந்த அநேக நாட்களாக நாம் பெற்று வந்திருக்கிறோம். அநேக சகோதரர்கள் மூலமாக தேவன் பேசும் அநேக வார்த்தைகள் நம்முடைய மட்டுமல்ல, அந்த ஒரு தியானத்தில் நாம் இருந்து கொண்டு இந்த நாளில் நாம் அனுசரிக்க வேண்டிய இந்த ராபோஜனம் கண்டிப்பாக நம்மளுக்கு அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். குறிப்பாக இந்த ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்தில் நம்ம போகும்போது கத்ரை இயேசு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறதை நாம் அறிகிறோம். கர்த்தருடைய வாழ்நாளை நாம் பார்க்கும்போது அவருடைய பிறந்த நாள் மற்றும் அவருடைய மரண நாள். ஆனாலும் அவருடைய மரண நாள் என்பது வேதத்தில் மிகவும் முக்கியத்துவப்படுத்தி பேசப்பட்டதை நாம் கவனிக்கிறோம். பொதுவாக உலகத்தில் எல்லாரும் அவர்களுடைய பிறந்த நாளை விமர்சையாக உடனடி குழந்தைக்க அவர்களுக்கு கட்டளைகள் இருக்குது. ஆனால் நம்முடைய தலைவர், நம்முடைய தலை கட்டளை இயேசுடைய விஷயத்தில் அவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் அவர்கள் முக்கியமாக சொல்லப்படாமல், மாறாக அவருடைய மரணத்தை நினைவு கூறும் ஒரு ராபோஜனம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர்கள் பேசப்பட்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். அந்த வகையில் கட்டளை இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி நேர அனுபவங்கள் குறித்து கொஞ்சம் முன்னாடி அநேக வேத வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல அவர் அந்த மேல் வீச்சு அறையில வழக்கம் போல பாரம்பரியமாக கடைபிடித்து பிரிக்கப்பட்டு வந்திருக்கிற அந்த பஸ்கா, நிறைய கடங்கள் பிரமாணத்தின்படி செய்து வந்த பஸ்காவை அவர் அனுசரித்த பின்பு புதிதான ஒரு பிராபோதனத்தை அவர் அறிமுகம் செய்யும் அந்த தருணத்திலிருந்து கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஜீவன் வீடு வரைக்கும் அவருடைய அனுபவங்கள் நம்ம விவரமாக பார்த்தோம். அந்த ஒரு தியானம் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏனெனில் இன்றைக்கு நாம் அநேக சத்தியங்கள் அநேக பாடங்கள் எடுத்து கேட்கும் போது அதற்கு அநேக வரலாற்று ஆதாரங்கள் நம்ம தேடுகிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, இன்னும் அநேக வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நம்ம அநேக ஆதாரங்களை தேடிக்கொண்டிருந்தாலும் இந்த மேல் வீட்டு அறையை துவக்கி கல்வாரி சிலுவை மரணம் வரைக்கும் பார்க்கும்போது அதுல நான்கு சுவிசேஷங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகள் தான் நம்மளுக்கு ஆதாரமாக இருந்ததை தவிர மற்ற நிகழ்ச்சிகளில் பெரும்பான்மையான நிகழ்ச்சிகள் அது உலக அகராதிகளிலோ அல்லது வரலாற்று புத்தகங்களிலோ நம்ம பார்க்கவே முடியாது. குறிப்பாக இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மேல்வீட்டு அறை துவங்கி கெத்செமனிலிருந்து வெளிவரும் வரைக்கும் வேற எந்த வெளிப்புற ஆதாரங்கள் உலகத்தில் சொல்லப்படவில்லை. சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயத்தை நம்ம எங்கு போய் தேடினாலும் இது சம்பந்தமாக அநேக எழுத்தாளர்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனாலும் தெளிவில்லாத ஒரு விஷயங்களை தான் அவங்க சொல்றாங்க. மட்டுமல்ல, தெளிவில்லாத ஆதாரங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏன் தேவன் இப்படிப்பட்ட இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு ஒரு வரலாற்று ஆதாரம் அவர் வைக்கல என்றால், தேவனுடைய வார்த்தைகள் நாம் எந்த அளவுக்கு விசுவாசம் வைக்க வேண்டும் என்பது இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். சகோதர சகோதரர்களே, இவங்களுடைய ராபோதன நாளில் நம்ம பங்கெடுக்க போகிற அடையாள சின்னங்களில் நம்ம பங்கு பெறும்போது இதுல நம்மளுக்கு நாம் முழுவதுமாக பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. நம்மளுடைய விசுவாசம் முழு அளவில் அது பயன்படுத்தப்பட வேண்டும். ஏன்னா அந்த விசுவாசம் ஒன்று எங்களுடைய முக்கியத்துக்கு ஆதாரமா இருக்கு. மற்றபடி வேற எந்த வெளிப்புற அடையாளங்களோ ஆதாரங்களோ நம்ம தேடினோம் என்றால் கண்டிப்பாக நாம் சோர்வுக்குள்ளும் சந்தேகத்திற்குள்ளும் அவிசுவாசத்திற்குள்ளும் போவதற்கு நேரிடும். கண்டிப்பாக இந்த கடைசி காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு உண்மையான ஒரு தேவ பக்தி கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வது என்பது மிக மிக கடினம். அது நாம் அனைவரும் அறிவோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட நினைவு கூறுகளின் பிராபோஜனம் போன்ற விஷயங்களை கவனிக்கும் போது பார்க்கிறவர்களுக்கு, குறிப்பாக ஜென்ம சுபாவம் உள்ளவர்களுக்கு, இன்னும் விசுவாசத்தில் குறைச்சல் உள்ளவர்களுக்கு, அல்லது விசுவாசம் இல்லாத அவிசுவாசிகளுக்கு, இன்னும் பேரளவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இது வெறுமனே ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்ச்சி, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். ஆனாலும் கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற அந்த ரத்தத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசுவாசம் உள்ளவராகி உடன்படிக்கைக்குள்ளாக வந்து நீதிமான்களாக மாறியிருக்கிற நமக்கு நம்முடைய விசுவாசத்தை, அதிக உறுதியான விசுவாசத்தை நிலைநாட்டும் பொருட்டு இந்த ஒரு ஆராதனை நம்மளுக்கு வெகு அளவில் பயன்படும். கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களையும் பார்க்கும்போது விசுவாசத்தோடு வாழ்வது என்பது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கு. குறிப்பாக அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு நினைவு கூடுதலினால் கண்டிப்பாக நம்மளுக்கு நம்முடைய விசுவாசத்தை கண்டிப்பாக வர்த்திக்க பண்ணும் மற்றும் செழித்தவங்க செய்யும் என்பதில் சந்தேகம் இல்லைங்க. கண்டிப்பாக இந்த ஒரு கிறிஸ்தவ ஓட்டத்தில் அஸ்திபாரமாக திகழ வேண்டிய அந்த விசுவாசம் சகோதரர்களே, கண்டிப்பாக அந்த விசுவாசத்தில் நாம் எந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய அந்த கிறிஸ்தவரினுடைய ஓட்டம் அல்லது கர்த்தரை பின்பற்றி நடக்கும் வாழ்க்கை அது சிறப்பாக சென்று முடிக்க முடியுமே தவிர மற்றபடி அல்ல. ஆக இந்த நினைவு கூறுகளின் அந்த நாளில் நாங்கள் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னது போல அப்போஸ்தலர்கள் என்ன பதிவு செய்திருக்கிறார்களோ அந்த வார்த்தைகள் முழுவதும் தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டு இன்னைக்கு நமக்கு முன்பாக இருக்கிறது என்பதில் நாம் ஆழ்ந்த விசுவாசம் உள்ளவர்களாக, குறிப்பாக சகோதரர் ரெகர் அவர்கள் கூட அவருடைய எழுத்துக்களை நம்ம கவனிக்கும் போது இந்த நான்கு சுவிசேஷர்களுடைய எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சில சில வித்தியாசங்களை நம்ம கவனிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளின் மூலமாக எழுதப்பட்டிருக்கிற நிகழ்ச்சிகள் மூலமாக சின்ன சின்ன வித்தியாசங்கள் நம்ம கவனிக்கலாம். அது விருதர் வந்து அநேக இடங்களில் கோடி காமிச்சிருக்கிறார். மட்டுமல்ல அவருடைய எழுத்துக்களில் கூட நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் கூறுகிற காரணம் இதுதான், நான்கு சுவிசேஷர்கள் எழுதியிருக்கிற விஷயங்களை மாத்திரமே நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர மற்றபடி இல்லை. ஆனால் கர்த்தரால் இயேசு அந்த கடைசி தருவாயில் தம்முடைய சீஷர்கள் மத்தியில் பேசின சில விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது பெரிய பெரிய விஷயங்களை அவர்கள் மத்தியில் பேசுகிறார். குறிப்பாக தன் உலகத்தை விட்டு போகும் அந்த நேரம் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு அது புரியாத புதிதாக இருந்துச்சு. அப்போ நான் உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, ஆனாலும் அது இப்பொழுது சொன்னாக்க நீங்க தாங்க மாட்டீங்க. அவ்விதமாக பெரிய பெரிய ரகசியங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு, ஆனா சொன்னாக்கா அவங்களுக்கு புரியாது. அதனாலதான் கர்த்தராய் இயேசு இக்காலத்தில் அவரோடு கூட வாழ்ந்தவரே கிடையாது, அவரோட கூட ஊழியம் செய்தவரே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் மூலமாக, அப்போஸ்தலன் பவுல் மூலமாக இந்த
நினைவு கூறுதலின் தகுந்த ரகசியங்களையும் அவருடைய நிருபங்களின் மூலமாக விளக்கி எழுதுவதற்கு கர்த்தர் திட்டம் கொண்டார். அந்த வகையில் அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தைகள் அவர் அந்த மேல்வீட்டாரர்களே கிடையாது, அவரோடு கூட கர்த்தமனே கிடையாது, அல்லது அவரோடு கூட சிலுவை மரணம் வரைக்கும் அவர் போகவே இல்லை. ஆனாலும் இது நடந்த அத்தனை விஷயங்களையும் தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். அது நம்ம வாசிக்கலாம். 1 Corinthians 11:24-25.
சோதனம் பண்ணி அதை திட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக திட்டப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
ஆமா, அதுல நம்ம பார்க்கும்போது 23
நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில்
பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு சொல்ற விஷயங்கள் யாரிடத்தில் கேட்டுக்கொண்டேன், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் எந்த மனிதனிடத்தில் பெற்றுக் கொண்டதும் இல்ல, அதை நான் கற்றுக்கொண்டதுமே. சோ நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன், அதாவது அந்த ராத்திரியில என்ன நடந்துச்சு என்பதை கர்த்தராக இயேசு அவருக்கு தெளிவாக தம்முடைய தரிசனத்தில் காமிச்சிருக்கிறோம். சோ நேரடியாக போயிருக்கிறது காட்டிலும் இந்த தரிசனங்களின் மூலமாக கவனிக்கும் போது துல்லியமாக எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். ஒரு 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 நேரங்களில் சில நேரங்களில் நம்ம ஒரு நிகழ்ச்சியிலேயே நம்ம பங்கு பெற்றனாலும் கூட அந்த நிகழ்ச்சியில எல்லா விஷயங்களையும் நம்ம கவனிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி தரிசனங்கள் படங்கள் மூலமாக பார்க்கும்போது எல்லா விஷயத்திலும் துல்லியமாக கவனிக்கலாம். அந்த வகையில் அப்போஸ்தலர் பவுல் பேசுறாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், அவரை காட்சி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவரை செய்த அந்த சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் கவனிச்சோம்னா, ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிச்சு வாங்கி பிச்சியுங்கள், இது உங்களுக்காக பிரிக்கப்படுகிற சரீரமாக இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதே போல போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருந்து, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறோம். சகோதர சகோதரிகளுக்கு நம்ம வந்து நிற்கக்கூடிய அந்த நேரம் குறிப்பாக இதனால் அது நம்மளுக்கு பழையற்பாட்டின் நிழலின்படி நீசான் மாதம் 14 அந்த நாளில் தான் கர்த்தராய் இயேசு இந்த ஒரு புதிய முறையை அறிமுகப்படுத்தி சீஷர்கள் மத்தியில் வைக்கிறார். அந்த பழைய ரபோஜனம் முடிந்த பின்பு இந்த புதிய முறையை ஏற்படுத்தி சீஷர்கள் மத்தியில் காண்பிக்கும் போது அந்த அதே மாதிரி நாமும் இந்த அடையாத சின்னங்கள் முன்பாக அமர்ந்திருக்கிறோம் உட்காரும் போது இதுல முதலாவது நம்முடைய யோசனைக்கு வரக்கூடிய யோசனை என்னவாக இருக்கணும், நம்முடைய யோசனை என்ன வரணும், இந்த இரண்டு அடையாள சின்னங்கள் பார்க்கும் போது. ஏன்னா யுகம் முழுவதும் இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்காகத்தான் கர்த்தர் ஏற்பாடு பண்ணிட்டார். தம்முடைய 12 சீசர்களுக்கு மாத்திரமல்ல, அதே நிலவுக்கு இருக்கக்கூடிய யுகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இதை நம்ம பார்த்தவுடன் நம்மளுக்கு வரக்கூடிய ஞாபகம் என்ன என்றால், சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இன்றைக்கு புறையோடி போயிருக்கிறார் பாவம், எங்கும் வியாபித்திருக்கிறது பாவம். பாவத்தின் விளைவுகள் பல வகை, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் போன்ற கொடுமையான விஷயங்கள். அவைகள் இருந்து ஒரு மாபெரும் விமோசனம் கர்த்தருடைய வெளியேறப்பெற்ற அந்த வழியின் மூலமாக இருக்கிறது என்பதை இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம். எந்த ஒரு மனிதனும் பிறக்கிறாரு வாழ்றாரு என்ற நம்பிக்கையின்றி சாகிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மாறி மிருகங்கள் போல மனிதர்களும் இருக்கிற அந்த நிலைமை மாறி அவர்கள் என்றென்றும் ஜீவனோடு மாத்திரமல்ல எல்லா வசதிகளோடும் எல்லா சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நித்தி நித்தி காலமாக அவர்கள் வாழும் ஒரு வாய்ப்பு. இந்த அடையாள சின்னங்களை நம்ம கவனிக்கிறோம். முழு உலகத்தின் ஜனங்களுடைய பாவங்கள் வசனங்கள் என்ன சொல்றதுன்னா, நம்முடைய பாவங்களே மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் சுமந்து தீர்க்கிறார். சிறுபாதார பலியாக அவர் வந்துட்டார்கள் நம்ம பார்க்கணும். சகோதர சகோதரின் ஒரு பாயிண்ட் ரொம்ப பெரிய விஷயம். உலகத்தில் இந்த கர்த்தருடைய அந்த பலியின் மூலமாக இரண்டு வகையான பயன்கள் இருக்குது. ஒன்று, முதலாவது யார் அந்த அதுல பயனடைகிறாங்க என்றால் அவருடைய சரீரமான சபை ஜனங்கள் நம்ம தொடர்ந்து முழு உலகத்தின் ஜனங்களுக்கும்
ஒரு மாபெரும் விமோசனம், எளிமையான ஒரு நிகழ்ச்சி, எளிமையான ஒரு ஆராதனை. அன்றைக்கு அவர் பெரிய அளவில் இந்த ஒரு பண்டிகையும் பஸ்க பண்டிகை கொண்டாடுவது போல அங்க கொண்டாடவே கிடையாது. வருஷ வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை இஸ்ரேல ரொம்ப சிறப்பாக போயிடுது. உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்களுக்கு ஒரு வாரம் நீடும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த பஸ்கோவை கொண்டாடிக்கிறார். ஆனால் கத்தர் அறிமுகப்படுத்தினதால அது வந்து அவருடைய சீசர்களுக்காக ரொம்ப எளிமையான ஒரு ஆராதனை. மேல் வீட்டறையில யாருக்குமே தெரியாது, என்ன செய்யறாங்க கூட தெரியாது, என்ன பண்ணிட்டு தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைதான் கத்தர் இதை அறிமுகப்படுத்திருக்கிறார் என்ற உற்சாகம். அப்படி இருக்கும்போது இந்த ராபோதனம் சம்பந்தமாக இருக்கிற பலவிதமான கருத்துகள், உபதேசங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் பவுல் அநேக இடங்களில் பேசுவாரு, ஒருவனும் உங்களை வங்கிக்காத படிக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ரெண்டு சத்துருவியம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வருஷம்,
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு.
எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகக்கூடாது. ஏனென்றால் போலி உபதேசங்கள் நிறைய இருக்குது. பிசாசு இந்த உலகத்துல ஒரு வில்லனாக இருந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கானா, உண்மையான சத்தியத்துக்கு விரோதமாக ஏராளமான பொய் சத்தியங்கள் உலகத்துல கொடுத்துருக்கான். அதனால இந்த ராபோஜன நினைவு கூடுதல் நான் சம்பந்தமா கூட அநேக தள்ள உபதேசங்கள் இருக்கு, நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இதை நம்ம அனுசரிக்கும் போது அல்லது இதுல பங்கு பெறும் போது தெளிவான சிந்தனையோடு தெளிவான மனதின் அடிப்படையில சத்தியங்களை தெரிந்து கொண்டவர்களாக இதில் நம்ம பங்கெடுப்பது ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய கர்த்தராக இயேசு அவர் ஏற்பாடு செய்த இரண்டே இரண்டு அடையாளங்கள், வெளிப்புற அடையாளங்கள், ஒன்று அந்த தண்ணீர் ஞான ஸ்நானம், இரண்டாவது இந்த நினைவு கூடுதலின் ராபோஜனம். இரண்டு அடையாளங்கள் மாத்திரமே வெளிப்புற அடையாளங்கள் செய்ய சொல்லிட்டாங்க, தவிர மற்ற எல்லா விஷயங்களும் நாம் உள்ளபூர்வமாக செய்ய வேண்டிய காரியங்கள் அது. ஆனாலும் இந்த இரண்டு காரியங்களும் வெளிப்புறமான காரியங்களாக இருந்தாலும் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் கூட அவைகளில் அடங்கியிருக்கிற ஆழமான அர்த்தங்கள் மிக மிக முக்கியம் என்பதை நம்ம அறிவோம். ஏன்னா தண்ணீர் ஞானஸ்தானம் என்பது வெறுமனே ஒரு அடையாளமே தவிர அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வேறு. கர்த்தர் இயேசுவோடு கூட மறிக்கிறது அடையாளமா இருக்கு அந்த ஞானஸ்தானம். அதே போல இந்த அப்பத்திலும் ரசத்திலும் பங்கு பெறுவது என்பது இன்னும் ஒரு மேலான ஒரு ராபோஜனத்தை அல்லது மேலான ஒரு போஜனத்தை, போஜன பானத்தை எடுத்துக்கொள்வதே கடையாளமா இருக்கு. இது நேரடி கிடையாது. இதனுடைய அர்த்தங்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவர்களாக முதலாவது இருக்கணும். அந்த வகையில இந்த அடையாள சின்னங்கள் மூலமாக இதுல பங்கு பெறுவதன் மூலமாக கர்த்தர் இயேசு அவருடைய வெளியேறப்பட்ட வழியின் மூலமாக காண்பித்த அந்த விலை தெரியும். அதை விட்டு அன்றைக்கு முழு மனு குலத்திற்கும் மறைஞ்சிருக்குது அல்லது உறுதி செய்யப்பட்டிருக்குது. அவருடைய நித்திய ஜீவன், அவருடைய பிரிக்கப்பட்ட சரீரம், சிந்தப்பட்ட ரத்தம் உலகத்தின் ஜனங்களுக்கு ஜீவனை உறுதி செய்திருக்கிறதை நாம் அறிகிறோம். சகோதர சகோதரிகளை, ஜீவன் எவ்வளவு பெரிய விஷயம் நம் அனைவருக்கும் தெரியும். கண்டிப்பாக ஒரு ஒரு மனிதனுக்கு உயிரோட வாழணும்னா ஜீவன் எவ்வளவு முக்கியம். அந்த ஜீவனை இழந்து தவிக்கும் முழு மனுக்குலமும் கடந்த 6000 வருட காலங்களுக்கு மேலாக இழந்து தவிக்கும் இந்த முழு மனுக்குலத்திற்கும் ஒரு மாபெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்று நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த ஒரு விசுவாசத்தின் மூலமாக அவருடைய தீர்க்கப்பட்ட அந்த பலி அல்லது முடிக்கப்பட்ட அந்த பலியின் மூலமாக இன்றைக்கு எல்லா ஜனங்களுக்கும் மீட்பு மற்றும் ரட்சிப்பு இருக்கிறதை நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு அந்த ஜீவனை இந்த உலகத்திற்காக அவர் மனப்பூர்வமாக கொண்டார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அப்பம் மற்றும் ரசம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இந்த அப்பம் அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். இதை புசிக்கிறவனுக்கு என்ன இல்லைங்க, சாவில்லை, இவன் எங்க போலாம், ஜீவன் போகலாம். அப்போ இந்த உண்மையான இந்த மெய்யான அப்பம் இது ஜீவன் கொடுக்கிற அப்பமாக நம்ம பார்க்கிறோம். முதலாவது இதனுடைய மீனிங் அதுதான் குறிக்கும். அப்ப எந்த ஒரு மனிதனும் இதுல இதை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ஜீவனுக்குண்டான வழியை அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். மட்டுமல்ல நமக்குள் கூட இருக்கக்கூடிய ஆச்சரியமான அடையாளங்களை நம்ம முதலாவது கவனிக்கணும். குறிப்பாக நாம் பார்க்கும்போது இந்த பாவம், மரணம் அல்லது சாபம் எல்லாவற்றிலும் பிடிக்கப்பட்டிருக்கிற முழு உலகத்தின் ஜனங்களுக்காகவும் அங்கே கொடுத்த அருமையான வார்த்தை நம்ம படிக்கிறோம், ரேன்சம், ஈடுபலி, கர்த்தருடைய ஈடுபலி என்று அடைந்தது. அனைவருக்கு இந்த விஷயங்கள் புலனாகிறது. அந்த ஈடுபலி சரிநிகர் சமான விலை, ஆதாமினுடைய வீழ்ச்சிக்காக இன்னொரு ஆதாம் பரிபூர்ண மனிதனாக இரண்டாம் ஆதாமாக கர்த்தர் அங்கே வந்து தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்து முடித்து சென்றார் என்றிருக்கார் என்பதை இந்த நாளிலே நம்ம நினைவு கூறலாம். உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாக்குற ஒரு செய்தி. ஒருத்தருடைய மரணத்தில் அல்லது கர்த்தருடைய மரணத்தில் இருக்கிறதை நம்ம நினைவு கூறும் போது மிகவும் ஆச்சரியப்படுகிறோம். சரி, ஆனால் இன்றைக்கு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பாடல் என்ன, நாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்று நம்ம பார்க்கலாம். இந்த அப்பமும் இந்த பாத்திரமும் நம்மளுக்கு அதிக நேரம் இல்லை, குறைவாக சில பாயிண்ட் மாதிரி நம்ம தெரிஞ்சுட்டா போதும். அது இந்த அப்பம், அது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், இது ஒரு புளிப்பில்லாத அப்பம், அன்லீவன்ட் பிரெட். புளிப்பு பாவத்திற்கு அடையாளம், அழிவுக்கு அடையாளம், இன்னும் அதனுடைய சம்பளமாகிய மரணத்துக்கும் அடையாளம். அதனால அதனால கிடைக்கிறது என்னன்னா மரணம். அதனுடைய விதல் பாவத்தினுடைய சம்பளம் அது மரணம். ஆனால் கர்த்தரா ஏ சொன்னாரு, நானே தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த நிஜமான அப்பம். அந்த அப்பத்தில் எந்த விதமான புளிப்பே கிடையாது. அப்ப அந்த புளிப்பில்லாத அப்பம் என்பது எதை குறிக்கிறதுனா, கர்த்தர் இந்த உலகத்தில் வந்த போது அவர் பாவம் அறியாதவராக, பாவம் செய்யாதவராக இல்ல, பாவம் அறியாதவராக, அது மாத்திரமல்ல பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவருமாக இங்கே வந்துட்டார். ஆதாமினுடைய சந்ததியில ஒருவேளை வந்திருந்தா என்ன இருக்கும், ஆதாமினுடைய சந்ததியில வந்திருந்தா அது கூட எப்படி இருக்கும்னா, ஒரு புளிப்பான ஒரு மனிதனாகத்தான் இருந்திருக்கும். எப்படி நம்மளே இருக்கிறோம், பாவத்தின் பிரியில மாறிட்டு, அது மாதிரி ஒரு பாவத்தின் பிரியில் இருக்கிறவன் எவ்வளவு நல்லவனா கூட அவங்க கொடுக்கற அந்த வலி கண்டிப்பாக தேவன் ஏற்றுக்கொள்றது கிடையாது, அது தெளிவாக இருக்கும். அதனால்தான் இந்த ஒரு ஆதாமின் சந்ததியை விடுதலை பண்ணுவதற்காக அந்த சுகாவாக தேவன் மூலமாக ஆதாமுடைய சந்ததியின் ஆக வராமல் பரலோகத்தின் சந்ததியாக கர்த்தர் உலகத்துக்கு வந்தார். அதாவது பரலோக சுபாவத்திலிருந்து பூமிக்கு நிலைமைக்கு மாற்றப்பட்டார். ஹெவன்லி நேச்சர் சேஞ்ச் டு எர்த்லி நேச்சர், எர்த்லி கண்டிஷன் என்கிறதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 6 அதிகாரம் 41 வசனம்,
நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து,
நான் வானத்திலிருந்து வந்த அப்பம், வானம் என்றால் இங்கிலீஷ்ல ஹெவன், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். அப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகள், இந்த ஒரு அப்பம் புளிப்பில்லாத அப்பம் ஆகும். அப்ப அந்த பாவம் இல்லாத, எந்த விதமான கரைத்திரை இல்லாத, பரிசுத்தமான அந்த அப்பத்தில் நம்ம பங்கு பெறும்போது தேவன் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அப்பத்தை தான் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த அப்பத்தை நாம் என்ன பண்ணலாம், அங்க கட்ட சொன்னங்க, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள், இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று சொல்லிருக்கிறோம். அதனால நாம் தைரியமாக இதுல நம்ம சாப்பிடலாம். நாம் பாவிகள் தான், நாம் பலவீனர்கள் தான், இன்னும் விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிறோம். ஆனாலும் இந்த பரிபூர்ணமான அந்த சரீரத்தில் பங்கு பெறுவதற்கு ஒரு மேலான அழைப்பு தேவன் நினைச்சிருக்கிறார். உண்மையிலேயே அதுல பங்கு பெற முடியாது, நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, ஏன்னா பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனாலும் தேவன் எவ்வளவு பெரிய இரக்கம் கிருபை கொண்டு இதுல பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு அளித்திருக்கிறோம். நாம் ஏற்கனவே அநேக பாடங்கள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்கிறோம், அப்படிப்பட்ட பரிசுத்தமான அப்பத்தில் பங்கு பெறும் போது நாமும் அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும் இருக்குது. அதுதான் தேவனுடைய ஜெயிலுக்கு திட்டம் என்று பார்க்கும். ஏன்னா நம்ம உடன்படிக்கையின் வாழ்க்கையினுடைய நோக்கமே அதுதான், நாம் பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கு. அதனால பரிசுத்தமான கர்த்தருடைய அந்த அப்பத்தில பங்கு பெறும்போது அப்படின்னு இது நேரடி இல்லை, கர்த்தரை சாப்பிடும்போது அப்படிதான் சொன்னாங்க. அவரை சாப்பிடும்போது, அவரை சாப்பிடுறதுன்னு என்ன, அநேகர் கடினமான உபதேசம் என்று சொன்னாங்க அந்த காலத்தில். ஆனா அவரை சாப்பிடுறது என்றால் என்ன, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறதிலும் அவருடைய குணாதிசயங்களை நம்மளுக்குள்ள வரவேற்கிறதும் தான் அந்த காப்பிடுதல் இருப்பார். அந்த வகையில் அப்படி செய்யும் போது தான் நம்மளுக்குள் ஒரு புத்துணர்ச்சி அல்லது புது ஜீவன் வந்து நாம் பரிசுத்தம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். எண்ணங்களிலும் செயல்களிலும் மற்றும் யோசனைகளிலும் நம்ம மனதளவில் அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கணும். அதனாலதான் இந்த ஒரு அப்பத்தில் நம்ம பங்கு பெறும்போது பரிசுத்தமான அந்த அப்பத்தில் நம்ம கை வைக்கணும். அது அது எதற்கு என்ன எதற்கென்று பார்க்கும்போது நாமும் அதே நிலைமைக்கு வருவதற்காக அது அந்த ஒரு நோக்கத்தில். அப்ப ஒவ்வொரு நாளும் நம்முடைய நமக்குள் தோன்ற எல்லா தடை திரைகளை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வருவதற்கு பெரும் முயற்சி நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த அப்பம் சம்பந்தமாக பார்க்கும்போது இது கூட அப்போஸ்தலர் பவுல் தான் சொல்றாரு, இந்த தெய்வீக வெளிப்பாட்டின் பணி இதெல்லாம் அப்போதைக்கு அந்த சீசனுக்கு சொல்லியிருந்தா ஒண்ணுமே புரியாது. அதனால சொன்னாரு, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணும், ஆனா உங்களுக்கு இப்ப புரியாது, நீங்க தாங்கவும் மாட்டீங்க. இந்த விஷயத்துல இப்ப கொண்டு வந்து அப்போதில் போல் சீசனுக்கு சொல்றாரு, அதாவது பொருந்திய சபைக்கு அவர் எழுதும் போது இந்த அப்பம் அது கிறிஸ்து மட்டுமே இல்லை, இந்த விஷயத்த அப்ப சொல்லி இருந்தா அவருக்கு இன்னும் போக புரிஞ்சிருக்காரு. ஆனா இப்ப சொல்றாரு, இது கிறிஸ்து மட்டும் இல்ல, அப்படி யாருமா இது யாரை கூட குறிக்குது என்ன நம்ம பார்க்கலாம், கிறிஸ்துவோடு கூட அவருடைய சரீரமான சபையாக அது யாரெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில அந்த அர்ப்பணிப்புக்குள்ளாக அவங்க வந்து அவரோடு கூட இணைந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கும் இதே அவர்களும் இதே அப்பமாக கருதப்படுகிறார். அந்த அப்பத்தோடு கூட பிரிக்கப்படும் போது நாமும் என்னாகிறோம், உடைக்கப்படுறோம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு உதாரணம் அங்கே கொடுக்கிறார், கர்த்தர் இயேசு தலை நீங்கள் சரீரம். அப்போ பிரிக்கப்படும் போது நாமும் பிரிக்கப்படுகிறோம். அப்போ எப்பனாக்கா நாம் எப்பெல்லாம் வந்து அந்த உடன்படிக்கையின் மூலமாக அவரோடு கூட இருந்து அவரோடு கூட உடைக்கப்படும் போது அது உலகத்தின் ஜனங்களுக்காக கொடுக்கிற உணவாக நம்ம மாறலாம். தேவனுடைய வார்த்தைகள் இன்னொரு வகையில பார்க்கும்போது மனுஷன் அப்பத்தினாலே மட்டுமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளினாலும், அப்ப அப்படிப்பட்ட மேலான அப்பங்களை கொடுக்கக்கூடியவர்களாக, ஜீவனே கொடுக்கக்கூடியவர்களாக, மற்ற ஜனங்களுக்கு ஜீவன் வரவேற்கக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான அடையாளம் உண்டு. அப்போ உங்கள் கோல் மூலமாக கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். குறிஞ்சி சபையின் ஜனங்களுக்கு கூட அன்னைக்கு புரியல, இந்த நினைவு கூடுதலின் சம்பந்தமாக அநேக குழப்பங்கள் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. பசிக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டாரு, வெறிக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டாரு, இன்னும் அவர்களுக்குள்ள நிறைய போட்டி பொறாமைகளோட அதை பண்ணிட்டாங்க, தனித்தனியாக உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, நல்ல பலவிதமான குளறுபடிகள் பண்ணாங்க, புரியவே இல்லை. அதனால அப்போது போல் தெளிவாக அந்த விஷயங்களை கொடுக்கிறார். அப்ப இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை தான் நம்ம நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். அதனால ஒன்று குறைஞ்சர் 10:16
நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா?
அப்ப நம்ம இந்த பாத்திரம் மற்றும் இந்த அப்பம் இது கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்குது மற்றும் அவருடைய ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்குது. நாமும் அதுல போய் என்ன இருப்போம், சேர்றோம், ஐக்கியமாகறோம். அதான் அவருடைய அர்த்தம். அது பேர்ல கம்யூனியன் அல்லது காமன் யூனியன். நாம் அனைவரும் சேர்ந்ததுல பங்கு பெறும்போது நாமும் எப்படி இருக்கிறோம்னா அப்பமாகவும் இருக்கிறோம் பாத்திரமாகவும் இருக்கிறோம் என்கிற அந்த பாயிண்ட் ரொம்ப ஆழமான பாயிண்ட். அது எதுக்குனாக்கா கர்த்தர் இயேசு தலை, அவர் மாத்திரம் இல்ல அவருடைய சைலமும் சேர்ந்து அந்த பலிகளை செலுத்தக்கூடியவர்களாக அருமையான ஒரு வாய்ப்பு நம்ம நினைச்சுக்கிறார். ஆக நீதிமானக்கப்பட்ட நிலைமை இருக்கிற அந்த விசுவாசிகள் இன்றைக்கு கர்த்தரோடு கூட அவருடைய பாடுகளை அவரோடு கூட பாடுகளை சகிப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இன்னைக்கு நம்மளுக்கு அருமையான வாய்ப்புகள். ஏன்னா கர்த்தரின் உலகத்தில் வாழும் போது அது ஒன்றே அவருடைய வழியாக இருந்துச்சு, வேற வழி அவர் சூஸ் பண்ணவே இல்லை, வேற சுலபமான வழியோ ஆடம்பர வாழ்க்கையோ அவர் வந்து சேர்ந்து கொள்ளவே இல்லை. அவர் சிதாவது தேவனுடைய சித்தம் செய்கிற ஒரே வழி, அதே வழியில் தான் நம்ம போறோம். ஆனால் அது கட்ட வழி, கண்டிப்பா கடுமையான வழி தான். பல பிரச்சனைகள் இருக்கும், எதிர்ப்புகள், அவமானங்கள், நிந்தனைகள் எல்லாமே இருக்கும். அந்த வழிகளை போவதற்கு நீங்க நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு சாட்சியம் இருக்குது. அதை நாம் முடித்த பின்பு அதுல பங்கு பெறும்போது ஞாபகத்தில் நம்ம கொண்டு வரலாம், இந்த பாடுகளில் பங்கிணைஞ்சமனாக்கா கண்டிப்பா காலத்துல கர்த்தரோடு கூட உடனே சுதந்திரவாதிகளாக அவருடைய எதிர்காலத்துல பெறப்போகிற கனம் மகிமை இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. மாத்திரமல்ல அவர்களை பெற்றுக்கொண்டு நம்மளுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறதுல
முழு உலகத்தின் குடும்பங்களையும் மேல கொண்டு வருவதற்கு, ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கு கொண்டு வருவதற்கு தேவன் நம்மளை பயன்படுத்த போறோம். அந்த வகையில இதற்கு அப்பத்திலும் இந்த ரசத்திலும் பங்கு பெறும் போது கர்த்தருடைய பாடுகளில் நம்மளுக்கு பங்கெடுக்கும் அதே நேரத்தில் அவரோடு கூட உலகத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் வேலையிலும் நம்மளுக்கு பங்கெடுக்கிறது என்பது நினைவு கூறலாம். அந்த மரணத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் அடங்கி நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அவர் ஒரு வல்லமையுள்ள ஒரு உதாரணம் கொடுத்தார். வேற எந்த உதாரணம் கொடுக்கவே முடியாது. தலை சரீரம், ஒரு மனித சரீரத்துக்கு ஒப்பிட்டு
அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன்.
அப்போ இந்த ஒரு உபத்திரவங்கள் வாழ்ந்ததுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் பாயிண்ட் நம்ம கண்டிப்பா ஞாபகத்தில் இருக்கணும். இந்த சுவிசேஷம் யுகம் காலத்துல அருமையான ஒரு அடையாளம், ஒரு ஸ்ட்ரைக்கிங் இல்லஸ்ட்ரேஷன், இதுல அப்பம் பிக்கதிலும் பாத்திரத்தில் பானம் பண்ணுவதும் ஒரு அருமையான அடையாளம் என்னன்னா, இந்த சுவிசேஷம் யுகத்துல சபையாகி கிறிஸ்துவம் சரீரமான சபையும் உடைக்கப்பட வேண்டும் என்பது இங்க தெய்வீக திட்டமா இருக்கு. தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்குள்ள இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த அப்பத்தில் நம்ம பங்கு பெறும்போது நாமும் உடைக்கப்படுகிறோம் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். அதற்கான ஒரு வாய்ப்புகள் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் அனைவருக்கும் தெரியும். அடுத்தபடியாக இந்த திராட்சை ரசம் குறித்து நம்ம பார்க்கும்போது, திராட்சை ரசம் எதை குறிக்குது என்றால், அது கர்த்தருடைய அந்த தியாகம் செய்யப்பட்ட ஜீவனை குறிக்கிறார்கள். ரெப்ரசன்ட் தி சாக்ரிஃபைஸ் லைஃப் கிவன் பை அவர் லார்ட். கர்த்தருடைய தியாகம் செய்யப்பட்ட அந்த வாழ்க்கையை காண்கிறது. அந்த ரத்தத்தை எடுத்து கொடுக்கும் போது அது என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாக இருக்குது என்று அவர் பேசுகிறார். மத்திய 26 அதிகாரம் 27-28 பார்க்கும்போது, மத்திய 26-27-28,
பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள்.
ஆமா, நீங்கள் இதுல வாங்கி எல்லாரும் பானம் பண்ணுங்கள். அப்ப இது கூட கர்த்தர் கொடுத்த அந்த ஜீவன் ஒன்றுக்கேன்னா ஒரு ரேன்சம் மீதுபடி முழு உலகத்தின் ஜனங்களுக்கும் வாழும் உரிமையை ஏற்படுத்தி கொடுத்தது. என்றென்றும் வாழக்கூடிய வாழ்க்கை அது ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்குது. எப்படினாக்கா விசுவாசத்தின் மூலமாகவும் அவருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுத்தலாக மூலமாகவும் வருகிறார். எந்த ஒரு மனுஷனுக்கும் என்றென்றும் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அது ஏற்பாடு செய்யப்பட்டது. குறிப்பாக கர்த்தராகிய இயேசுவே அப்படி நடந்துட்டார். விசுவாசத்தோடும் கீழ்ப்படுகிறவனும் நடந்துட்டார். ரோமர் 5:18-19 பார்க்கிறோம்.
ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிவினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள்.
ஆமா, எல்லாருக்குமே அப்படிப்பட்ட நீதிமான் நிலைமை வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகி என்றென்றும் ஜீவனோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் வச்சிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நம்மளுக்கு சொல்லும் போது சீசர்கள் யோசித்தாரு, நீங்கள் வாங்கி இதுல பானம் பண்ணுங்கள், நீங்கள் இதுல பானம் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்மளுக்கு முன்பாக கூட இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு, அதற்கு ஒரு இன்விடேஷன் இருக்குது. பாத்திரம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். சரீரம் என்பது கர்த்தருடைய அந்த சரீரத்தின் மூலமாக கிடைக்குது. அந்த வெளியேற பெற்ற அந்த ஈடுபடி சரீரத்தின் மூலமாக. பாத்திரம் என்பது அது கர்த்தருடைய பாடுகளின் பாத்திரம். கொஞ்சம் முன்னாடி நம்ம படிச்சோம், என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாம இருக்கணும். பானம் என்பது அந்த பாத்திரம் என்பது அந்த பாடுகளின் பாத்திரமாக இருக்கிறது. இதில் உலகத்தின் ஜனங்களுக்கு பங்கு இருக்கானாக்க கிடையாது. சரீரம் புதிக்கிறதுல அல்லது சரீரத்தில் நல்ல விசுவாசம் வைக்கிறதுல அவங்களுக்கு பங்கு இருக்கு. அதாவது ஈடுபடியில், ஈடுபடியில மூலமாக கிடைக்கிற பலன்கள் உலகத்தின் எல்லா ஜனங்கள். ஆனா பாத்திரத்தில் சபைக்கு மாத்திரம் பங்கு இருக்கு. ஏன்னா பாத்திரம் என்பது பாடுகளின் பாத்திரம். அப்போது போல் அதை பத்தி பேசும்போது ரொம்ப 8:17 பார்க்கிறோம்.
நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும்.
அந்த பாத்திரம் என்பது அவருடைய கூட பாடுபட்டா அப்படி ஆகும். அப்படி ஒரு ஆஃபர் இருக்கு நம்மளுக்கு முன்பாக. நீங்க வாலண்டியாக வந்து யாரெல்லாம் விசுவாசத்தின் மூலமாக நீதிமான் இழக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் மனமுவந்து வந்து இந்த பாடுகளின் கர்த்தருடைய சித்தத்திற்காகவும் அவருடைய சித்தத்திற்காகவும் தங்களை அநேக பாடுகளுக்கு உட்படுத்தி அவருடைய சித்தத்துக்காக செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாடுகளின் பாத்திரம் முன்பாக இருக்குது. கர்த்தர் கூட அவருடைய பாடுகளின் பாத்திரம் எடுக்கும் போது யாருடைய வற்புறுத்தலின் பேரில் வரவேன் மனமோன்னு அவர் வந்துட்டார். அதனால தான் அதே போலத்தான் நம்மளுக்கும் அப்படிப்பட்ட அழைப்பு இருக்குது. யாருடைய வற்புறுத்தலின் பேரில் இந்த பாடுகளின் பாத்திரம் பங்கில்ல, அதே போல இந்த பாத்திரத்தில் பங்கில்ல, பதிலாக மனப்பூர்வமாக யாருக்கெல்லாம் அந்த விருப்பம் இருக்குது அவர்கள் செய்யலாம். அதன் மூலமாக அவர்கள் செய்கிற அவர்கள் பெற்றுக்கொள்கிற அவமானம் நிந்தனை மற்றும் அந்த வழிகள் குறிப்பாக இந்த மனித மனுஷத்தை அளிக்கிறது ஒரு மாபெரும் வாய்ப்பு இதில் இருக்குது. அதனால தான் ரெண்டு சீசன் கேட்கிறாரு, ஒருத்தர் வலது புறம் இடது புறம் உட்கார்வதற்கு இட கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு உங்களுக்கு என்ன கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியல, ஆனாலும் சொன்னாரு நீங்கள் புசிப்பீர்கள், நீங்கள் என்னுடைய பாத்திரத்தில் பங்கு பெறுவீர்கள் என்று அவர் சொல்லிட்டார். அப்ப அந்த பங்கு பெறுவது என்பது என்ன புரியும், கர்த்தர் தெளிவாக தெரிஞ்சிட்டாரு தம்முடைய சீசர்கள் காலங்களில் தன்னை போலவே உலகத்தில் பாதைகளை அனுபவிப்பார். யுகம் முழுவதும் இருக்கிறார் தம்முடைய சீசர்கள் இதில் இருக்கும். ஆனாலும் வேற அனுமதி என்றால் இப்போ நம்ம ஜூஸ் பண்றோம், கிரேப் ஜூஸ் பண்ணும் போது அதுல அநேக பழங்கள் கசக்கப்படுது, அதன் மூலமாக வருது அந்த ரசம். ஆனால் அது குடிக்கும் போது என்ன கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அது போலதான் இந்த பலி செலுத்தினதுக்கு அப்புறம் கூட இந்த கத்தரோடு கூட பாடுகள் நம்ம வாங்கும் போது அது மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தும், வலிகளை ஏற்படுத்தும், மனபாரங்களை ஏற்படுத்தும், நிறைய டிப்ரெஷன் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் அது முடிந்த பின்பு இன்னைக்கு நம்ம கர்த்தரோடு கூட பாடுபட்டோம்னா ரொம்ப சீக்கிரத்தில் அவரோட கூட என்ன பண்ணுவோம், ஆளுகை செய்வோம். அப்ப இந்த காலத்துல இந்த பாடுகளின் பாத்திரத்துல பங்கு பெறுவோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் இருக்குது, அங்க கர்த்தர் சொன்னாரு என்னுடைய பிதாவின் ராஜ்யத்தில் இதை நவமானதாக நான் பானம் பண்ண நினைக்கும் அப்படின்னா அப்படி அங்க ஒரு பாத்திரம் கொடுது, அது மகிழ்ச்சியின் பாத்திரம். இங்க நம்ம பங்கு பெறுவது பாடுகளின் பாத்திரம், ஆனால் மகிழ்ச்சி சென்ற பின்பு அது மகிழ்ச்சியின் பாத்திரம். அது ஒரு ஒரு நவமான திராட்சை ரசம் சொல்றாரு, ஒரு புத்துணர்ச்சி உள்ளவர்களாக. அது அப்படி இருக்கும் போது இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு, அப்பமும் அந்த ரசமும் நம்ம யோசித்து பார்க்கலாம். அதற்கு பின்பு அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு இது கர்த்தருடைய கட்டளை என்னவென்றால் நான் வரும் அளவும் பதினோராம் அதிகாரம் 26
ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள்.
இந்த விஷயம் எல்லாம் வந்து சீசனுக்கு அப்ப சொல்லியிருந்தா ஒண்ணுமே புரியாது. அதனால்தான் பிற்காலங்களில் அவருக்கு வெளிப்படுத்தி பேசுகிறது நம்ம கவனிக்கும். அப்ப கர்த்தர் வருமளவும் நீங்கள் இதை புசிக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தலையாகி கிறிஸ்துவும் சரீரமாகிய சமூகம் சேர்ந்ததுதான் ஒரு முழு கிறிஸ்து. அந்த முழு கிறிஸ்து உருவாகும் வரைக்கும் இதை நீங்கள் பானம் பண்ண வேண்டும், இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டளை இதை நம்ம கவனிக்கிறோம். மற்ற 26-29
இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை நவமானவை உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
நம்முடைய பாடுகள் நம்முடைய உபத்திரவங்கள் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும். நம்முடைய ஓட்டம் வெற்றிகரமாக ஓடி முடிக்கும் போது அது முடிவுக்கு வந்து உலகம் தரக்கூடாத எண்ணி பார்க்க முடியாத எடுக்க முடியாத மாபெரும் ஒரு சந்தோஷமான ராஜ்யத்தின் மக்களாக தேவன் நம்மளை மாற்றுவார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த நாளில் கூட சகோதர சகோதரி இந்த நினைவு கூறுதலையும் இந்த ராபோ தினத்தில் நம்ம பங்கு பெறும் போது ஒருவேளை நம்மில் யாரெல்லாம் வந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அல்லது யாரெல்லாம் வந்து அபிசுவாசம் இருக்கிறீங்களோ அல்லது யாரெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு இது முடியல, இது என்னால் கடைபிடிக்க முடியல, அல்லது என்னால் இதன்படி நடக்க முடியல,
இன்னும் சில வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற அனுபவங்கள் மூலமாக சோர்வுகள், அவர் சில ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகளிலிருந்து ஏமாற்றங்கள் இப்படி எல்லாம் இருந்துச்சுனாக்கா, ஒரு வேலை இருந்துச்சுன்னா தைரியமாக கோ அண்ட் பார்ட்டேக் இன் தி புரோக்கன் ரோப் சொல்றாங்க. நீங்க வந்து தைரியமாக நீங்க ஜபத்தோட கூட இதுல நீங்கள் பங்கேற்கலாம். யாரெல்லாம் சோர்ந்துருக்கிறீங்க, யாரெல்லாம் அவிசுவாசத்துல கொஞ்சம் கலக்கமா இருக்கிறீங்க, யாரெல்லாம் உலகத்தின் பிரகாரம் சேட் ஆகிக்கிறீங்க, ஏனென்றால் சிசாசனுடைய சோதனைகள் கண்டிப்பாக இருக்குது. அதுல யாரெல்லாம் வந்து ஒரு வேலை வந்திடத்துல விரதமா இருக்கிறீங்களோ அவங்களாம் நீங்க தைரியம் எடுக்கலாம், எடுத்து உங்களுடைய அந்த நிதி மாணக்கப்படுத்த நிலைமையை ஒரு புத்துணர்வோடு உணர்ந்து கொள்ளலாம். அது மட்டுமில்ல, நம்முடைய உடன்படிக்கை இன்னும் வேகமாக இன்னும் உற்சாகத்தோடு கூட நிறைவேற்றுவதற்கு இந்த ஒரே அப்பத்திலும் இந்த ஒரே பாத்திரத்திலும் தைரியமாக பானம் பண்ணலாம். அல்ல கத்ரா இயேசு நம்மளுக்கு முன்பாக ஒரு ஏற்பாடு வச்சிருக்கிறார். சொன்னால் ஒரு வார்த்தை, நீங்கள் சோதனைக்கு உட்படாத படி நீங்கள் விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள். அவருடைய இருதயத்திலே விழிப்புள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதனால்தான் இந்த ஒரு ஏற்பாடே கத்திர வச்சிட்டோம். ஒருவேளை இந்த நினைவு கூறுதல் ராபோதின விலைன்னா கண்டிப்பா நம்ம சோழ்ந்து போயிடுவோம், கண்டிப்பா நம்ம வந்து விலகிடுவோம், கண்டிப்பா நம்ம இந்த சத்தியத்தை கூட விட்டுருவோம். நிறைய கேள்விக்குறிகள் நம்மளுக்குள்ள வந்துடும். யூதாஸ்குள் பிசாசுதான் போனோம். சத்தர் கடைசி நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு துணிக்கையை கொடுத்த பின்பு அதை வாங்கிட்டு தான் பண்ணிட்டான் போயிட்டான். அந்த துணிக்கை என்ன அந்த துணிக்கை என்ன சொல்லும் போது அங்க விவரத்தில் கொடுக்கறாங்க ஆவிக்குரியமே. நீங்க நீங்க யூபிசி பாத்தீங்கன்னாக்கா அவருடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளை அங்க ஸ்ட்ராங் நீட் அந்த டைம் இந்த நினைவு கூறுதல்னால அது சம்பந்தப்பட்ட சத்தியங்கள் கொடுக்கும் போது அது ஒரு கொஞ்சம் தான், அதுக்கு ஒரு வல்லமே இருக்குது. என்னன்னா சாத்தானுடைய மக்களை தனியாக பிரிக்கும் வல்லமே இருக்கு. அதனால 12 பேர்ல ஒருத்தர் என்ன இறங்கி போயிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த சத்தியத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது, அந்த விலகி போறதுக்கும் இருக்கு, இதுல இன்னும் உறுதிப்படுவதற்கும் அதே சத்தியம் இருக்குது. அதனாலதான் இந்த ஒரு விஷயங்கள்ல நம்ம ஒருவேளை இதயத்தில் நொறுங்குண்டவர்களாக அல்லது போர்க்குள்ளவர்களாக அல்லது பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறவர்களாக இன்னும் அதிருப்தியில மன கஷ்டத்துல கருத்து வேறுபாடுகள் சங்கலத்துல இருக்கக்கூடிய ஆய்வகம். ஏன்னா நம்மளுக்கு அதான் ஓட்டம் இருக்கு, அதான் நம்மளுடைய வாழ்க்கை. இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் நம்ம என்ன பண்ணலாம், ஜபத்தோடு கூட இதுல நாம் பங்கப்படலாம். கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கண்டிப்பாக ஆசீர்வாதம் காமிங்க. ஆனா ஒரே கண்டிஷன் என்னன்னா நீங்கள் குறிப்பில்லாதவர்களாக பாத்தீங்களா பண்டிகை ஆசிரிக்கணும். நம்மளுக்குள் எந்த விதமான அந்த குறிப்பு அதுகளை வச்சுட்டு இதுல பங்கு பெறும்போது கண்டிப்பாக ஆசீர்வாதமாக வராது. கசப்பு கோபம் வெறுப்பு உலகத்தின் ஆசிரியர்கள் உலகத்தின் ஆதி போன்ற விஷயம் நம்மளுக்குள் வந்து இதுல நம்ம பங்கு பெறும்போது அது வேற. பட் இப்ப நம்ம பார்த்தது என்னன்னா அதெல்லாம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஒரு சிறந்த மனதோடு அல்லது ஒரு இன்னோசன்ட் ஹார்ட் நம்மளுக்கு ஒரு கிளீன் ஹார்ட் வச்சு நம்ம இதுல பங்கு பெறும்போது அதை கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ போருடைய சில வார்த்தைகள் படித்து முடிக்கிறோம். 1 Kings 17:27-34.
இப்படி இருக்க எவன் அபாசரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாசிரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை திருப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாத படிக்கு கர்த்தராலே சிஷ்டிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். நீங்கள் ஆக்கினை கேதுவாக கூடி வராத படிக்கு ஒருவனுக்கு பசியாய் இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன், மற்ற காரியங்களை நான் வரும்போதே சித்தம்
பண்ணுவேன். தேவையும் தருவாரு. நாம் அனைவரும் பலவினர் பாவிகள் என்பதை அவருக்கு தெளிவாக தெரியும். ஆனாலும் அவருடைய கிருபைப்படியும் எடுத்துக்கொண்டும் கர்த்தருடைய அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் பல பாவங்களையும் நீக்கும் வல்லமை உள்ளதாக இருக்கிறதுனால
நாம் இதுல கண்டிப்பாக பங்குபட வேண்டும். அந்த வகையில் இந்த நாளிலும் தேவனுடைய அனைவரும் ஆசீர்வதித்து வழிநடத்துவராக.
எல்லாருக்கும் திருவிழா.